The following is a class on the Bhagavad Gita as it is. First chapter, text number 20. Given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Bhagavad Gita Unmai Uruvil, Mudal Adhyayam, 20th Patathirkana, Upanyasam Valangiyavar, Devathiru A.S. Bhaktivedanta Swami Srila Prabhupada.
Recorded on July 17th, 1973. In London, England.
1973 வருடம் ஜூலை மாதம் 17 தேதி இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Translation. O King, at that time Arjuna, the son of Pandu, who was seated in his chariot, his flag marked with Hanuman, took up his bow and prepared to shoot his arrows, looking at the sons of Dhritarashtra. O King, Arjuna then spoke to Hrishikesha, Krishna, these words.
மொழிபெயர்ப்பு. அச்சமயத்தில் ஹனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானான். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு
கூறினான்.
மீண்டும் இங்கு ரிஷிகேஷா என்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
இன் தி பிகினிங் ஆல்சோ ரிஷிகேஷா பாஞ்சனம். கிருஷ்ணா இஸ் அகைன் டெசிக்னேட்டட் ரிஷிகேஷா.
ஆரம்பத்தில் கூட ரிஷிகேஷா பாஞ்சஜான்யம் கிருஷ்ணா இங்க மீண்டும் ரிஷிகேஷர் அடையாளம் காணப்படுறார்.
As we have explained several times, Bhakti means Rishikena Rishikesha Sevanam Bhakti Richat.
நம்ம ஏற்கனவே பல முறை விளக்கி இருக்கிற மாதிரி பக்தி அப்படின்னா ரிஷிகேன ரிஷிகேஷ சேவன பக்தி ருச்சதே.
Bhakti, the whole devotional service program, means Rishikena Rishikesha Sevanam.
பக்தி மொத்த இந்த பக்தி தொண்டு முறையானது ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம்.
சோ அர்ஜுன் வாஸ் மென்ட் ஃபார் சர்விங் கிருஷ்ணா பிகாஸ் ஹி இஸ் பக்த.
அர்ஜுன கிருஷ்ணருக்கு சேவை புரியறதுக்காக இருந்தான், ஏன்னா அவன் பக்தன்.
கிருஷ்ணா ஹஸ் ஆல்ரெடி அட்ரெஸ்ட் ஹிம் பக்தோஷி பிரியோஷி.
கிருஷ்ணர் ஏற்கனவே அவனை எப்படி அழைச்சிருக்கார் அப்படின்னா பக்தோசி பிரியோசி.
ராஷ்டிரம் ஜீதம் உத்தமம். மை டியர் அர்ஜுன், ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு யூ தி மிஸ்ட்ரி ஆஃப் பகவத்கீதா. இட் இஸ் எ மிஸ்ட்ரி.
எனது அருமை அர்ஜுனா, நான் உன்னிடத்துல இந்த பகவத்கீதனுடைய ரகசியத்தை சொல்றேன். இது ரகசியமானது.
மிஸ்ட்ரி மீன்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். No ordinary man can understand. Therefore, it is called mystery, rahasyam.
Ragasyam abdina romba chikkalanadu. Oru sadharana nabarala purinjukolla mudiyadu. Adanalada idu ragasyam nu alaikkapadudhu.
But not ordinary rahasyam. Uttamam.
Ragasyam. Ana sadharanamana ragasyam alla. Uttamam.
Uttamam means transcendental. Not covered with darkness of material science.
உத்தமம் அப்படின்னா உன்னதமானது, இரண்ட பௌதிகமான விஞ்ஞானத்தினால மூடப்பட்டது கிடையாது.
But it is brilliant, தெய்வம், திவ்யம், ராஷம்.
ஆனா இது பிரகாசமானது, தெய்வம், திவ்யம், ரகசியம்.
So ordinary man cannot understand. Therefore they interpret foolishly.
சாதாரண நபரால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தான் அவங்க முட்டாள்தனமா கற்பனை பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை கொடுக்கறாங்க. மேலும் அவங்களுடைய அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்துறாங்க,
அவ்வளவுதான்.
பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூட
So they cannot understand because they are not devotee. It is meant for the devotee.
அவங்களால புரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா அவங்க பக்தர் அல்ல. இது பக்தர்களுக்கானது.
This whole Bhagavad Gita is a transaction between God and His devotee. There is nothing more.
இந்த மொத்த பகவத் கீதையும் கடவுளுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையில நடக்கூடிய பரிமாற்றங்கள், அதுக்கு மேல எதுவும் கிடையாது.
Just like if you go to the market and two mercantile men talk, it should be understood that he is also businessman, he is also businessman.
இப்ப நீங்க ஒரு சந்தைக்கு போங்க, அங்க ரெண்டு வியாபாரிகள் பேசிட்டு இருக்காங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இவர் ஒரு வியாபாரி, அவர் ஒரு வியாபாரி.
So they must be talking something about business. It is natural conflict.
ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, அப்ப எதை பத்தி பேசுவாங்க? ஏற்கனவே நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், வியாபாரத்தை பத்தி தான் பேசுறாங்கன்னு.
It is not that two businessmen are talking seriously, not that they are discussing Bhagavad Gita.
ரெண்டு வியாபாரிங்க ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க ஏதோ அவங்க பகவத் கீதையை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றது இல்ல.
You cannot say that.
நீங்க அதை சொல்ல முடியாது.
They must be talking about business, something about profit.
அவங்க கண்டிப்பா வியாபாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும், அவங்களுடைய லாபத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும்.
Just like all the businessmen, they assemble in exchange, like stock exchange.
இது எப்படின்னா, எல்லா வியாபாரிகளும் அந்த பங்கு சந்தை மாதிரி ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க.
So there is howling, great sound, talking with each other. Tumultuous sound.
அங்க ஒரே கூச்சலா இருக்கு, பெரும் சத்தம்.
That tumultuous sound means one businessman is talking, what is your rate, this is my rate, what is your rate, this is, that's all.
அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஒரே ஆரவாரத்தோடு, பயங்கரமான சத்தத்தோட வியாபாரிங்க பேசிக்கிறாங்க. உங்க விலை என்ன, என்னோட விலை இது, உங்களோட விலை என்ன, அவ்வளவுதான்.
You cannot expect that a stock exchange, the people gathered there, they are talking something about Bhagavata and Bhagavad Gita. No.
நீங்க அங்க பங்கு சந்தையில போய் மக்கள் எல்லாம் ஒன்னு கூடி அவங்க ஏதோ பகவத் கீதையை பத்தியும் பாகவதத்தை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது.
Similarly, when there is talk between the Supreme Lord Krishna and his devotee, so this whole talk is bhakti. There is nothing else.
அதே மாதிரி முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் மற்றும் அவருடைய பக்தர்களுக்கு இடையான பேச்சு இருக்கு அப்படின்னா, அந்த பேச்சு முழுக்க பக்தி, அது வேற எதுவும் கிடையாது. அவங்க ஏதோ அர்த்தத்தை கொடுக்கறாங்க, ஞான ஞானாத்மக வியாக்கியா.
They describe on the understanding of the gyanis, philosophical speculators.
ஞானிகள் புரிஞ்சுக்கிறது போல ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க, தத்துவ கற்பனையாளர்கள்.
They are also candidate. Those who are gyani, actually, they are also interested to know what is Krishna.
அவங்களும் விருப்பமுடையவங்க தான். கிருஷ்ணர் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுல ஞானிகளும் கூட விருப்பமுடையவங்களா தான் இருக்காங்க.
ஜ்ஞானி ச பரதர் ஜிஜ்ஞாசு ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிஜ்ஞாசு ஜ்ஞானி ச பரதர் சப். These four classes of men, provided their background is pious life.
இந்த நாலு விதமான மக்கள், அவங்க புண்ணியம் செய்தவர்களா இருந்தால் ஒழிய,
இம்பாஸ் லைஃப் கேனாட் என்கொயர் அபவுட் காட் ஆர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட்.
புண்ணியம் இல்லாத வாழ்க்கையில ஒருத்தர் கடவுளை பற்றி விசாரிக்க முடியாது, அல்லது அவங்க கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியாது.
ஜீசா மந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ண கர்மானம் தே தந்த மகோ நிர்முக்தம் பஜந்தி மாங்கிரோ.
நம்ம பலமுறை இந்த பதத்தை திரும்ப திரும்ப சொல்லிருக்கோம்.
பாபி சின்ஃபுல் மேன், தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட்.
பாவிகளால எதையும் புரிந்து கொள்ள முடியாது.
தே அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி திங் தட் கிருஷ்ணா இஸ் பகவான், ஸ்வயம் ஆல்சோ பகவான்.
அவங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் பகவான், அதனால நானும் பகவான்.
இஸ் யுவர் ஆர்டினரி மேன், மேபி லிட்டில் பவர்ஃபுல், ஹிஸ்டாரிக்கலி வெரி ஃபேமஸ் மேன், சோ ஹி இஸ் ஆஃப்டர் ஆல் எ மேன், சோ ஐ அம் ஆல்சோ மேன், சோ வை நாட், ஐ அம் காட்.
அவர் ஒரு சாதாரணமான ஆளு, ஏதோ கொஞ்சம் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், வரலாறுல ரொம்ப பிரபலமானவர். ஸோ எப்படி இருந்தாலும் அவர் ஒரு மனிதன் தான், நானும் ஒரு மனிதன். அப்போ ஏன் நான் கடவுளா இருக்கக்கூடாது?
This is the conclusion of the abhaktas, non-devotees and sinful men.
அபக்தர்கள், பக்தர்கள் அல்லாதவங்க மற்றும் பாவிகளுடைய முடிவு இதுதான்.
So anyone who is declaring himself God, immediately should know he is the greatest sinful man.
அதனால யார் ஒருத்தர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்களோ, உடனடியா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவன் இருக்கிறதுலே மிகப்பெரும் பாவி.
And if you study his private life, you will see that is his number one sinfulness. This is the test.
மேலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அவன் இருக்கிறதுலே முதல் தரமான ஒரு பாவி. அதுதான் சோதனை.
Otherwise nobody will say that I am God. This false representation. Nobody. Any pious man will not do that.
அப்படி இல்லனா யாருமே நான் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அது தப்பா சொல்லிக்கிறது.
You know what I am? I'm an ordinary human being. How can I claim to take the position of God?
எந்த ஒரு புண்ணியமான மனிதனும் அதை செய்ய மாட்டான். அவனுக்கு தெரியும் நான் யாரு, நான் ஒரு சாதாரணமான மனுஷன், நான் எப்படி கடவுளோட நிலையை எடுத்துக்க முடியும்?
And they become famous among rascals.
அந்த மாதிரி மக்கள் அயோக்கியர்கள் மத்தியில பிரபலம் ஆவாங்க.
As it is stated in the Srimad Bhagavatam.
Srimad Bhagavatam சொல்லிருக்கிறது போல,
சபை உஷ்டக்கரை, what is that verse?
அது என்ன பாதம்?
உஷ்டக்கரை சமஸ்தூத புருஷ பசு. In this world, we see there are many great men, so-called great men, and they are very much praised by the general people.
இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பெரிய நபர்கள் இருக்காங்க, பேரளவில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அவங்க பொதுமக்களால அதிகம் புகழப்படுறாங்க.
So, Bhagavad says that anyone who is not a devotee, who never chants the Hare Krishna mantra, he may be very great man in the estimation of rascals, but he is nothing but an animal.
Bhagavatam enna soluduna, yaar oruthar bhaktana illiyo, yaar oruthan ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணதே கிடையாதோ, அவன் அயோக்கியர்களுடைய கணக்குப்படி எவ்வளவுதான் பெரிய ஆளா இருக்கலாம், அவன் வந்து ஒரு மிருகத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது.
எப்படிங்க
நீங்க சொல்லலாம் இவ்வளவு பெரிய ஆளு அவர் மிருகம்னு சொல்லி?
Our business is very thankless task.
எங்களுடைய வேலையே அந்த மாதிரி நன்றி கெட்ட வேலையா இருக்கு.
We say any man who is not a devotee, he is rascal. We say generally.
பொதுவா நம்ம சொல்றது என்னன்னா, யார் ஒருத்தர் பக்தரா இல்லையோ அவர் அயோக்கியன்.
It is very harsh word, but we have to use it.
இது ரொம்ப கடினமான வார்த்தை, ஆனா அதை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும்.
As soon as we see that he is not a devotee of Krishna, then he is a rascal.
நீங்க பார்த்த உடனே இவர் கிருஷ்ணருடைய பக்தர் இல்ல அப்படினா அவர் அயோக்கியன்.
How do we say he is not my enemy? But we have to say, because it is stated by Krishna.
எப்படி நாம அத சொல்றோம்? அவர் என்னுடைய எதிரி இல்ல, நாம சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா இது கிருஷ்ணரால சொல்லப்பட்டது.
If you are really Krishna conscious, then our business is to repeat the words of Krishna. That's all.
இப்ப நம்ம உண்மையிலேயே கிருஷ்ண உணர்வுல இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய ஒரே வேலை கிருஷ்ணருடைய வார்த்தைகளை அப்படியே திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான்.
What is the difference between a Krishna's representative and non-representative?
கிருஷ்ணருடைய பிரதிநிதிகளுக்கும் கிருஷ்ணருடைய பிரதிநிதிகள் அல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன?
The representative of Krishna will simply repeat what Krishna says. That's all. He becomes hypocrite.
கிருஷ்ணருடைய பிரதிநிதிகள் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். உடனே அவர் பிரதிநிதி ஆகிறார்.
It doesn't require much qualification. You simply repeat with firm conviction.
அதுக்கு ஒன்றும் அதிகம் தகுதிகள் தேவையில்லை. நம்ம உறுதியான நம்பிக்கையோடு கிருஷ்ணர் சொன்னது போல திரும்ப சொல்றோம்.
As Krishna says, சர்வதர்மான் படித்தஜ மாமேகம் சரணம் பஜ. So one who has accepted this fact that if I surrender to Krishna, my all business is successful. He is Krishna. That's all.
அதனால யார் ஒருத்தர் இந்த உண்மையை ஏத்துட்டு இருக்காங்களோ, அதாவது நான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சேன் அப்படின்னா என்னுடைய எல்லா வேலைகளும் வெற்றி அடையும், அவர் தான் கிருஷ்ணருடைய பிரதிநிதி, அவ்வளவுதான்.
You don't require to be very highly educated or advanced. Simply, if you simply accept,
ரொம்ப அதிகம் படிச்சிருக்கணும், ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை.
That what Krishna says, just like Arjun says, சர்வமேதம் விதங்கமண்ணே ஜதுபதசி கேசவ். My dear Krishna, Kesava, whatever you are saying, I accept it without any change.
வெறுமனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்ளணும், அர்ஜுன மாதிரி. எனது அருமை கிருஷ்ணா கேசவா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லாம.
That is bhakta. Therefore Arjun is address bhaktosi. This is the bhakta's business.
அதான் பக்தா. அதனாலதான் அர்ஜுனனை பக்தோசின்னு அழைக்கிறார். இதுதான் பக்தனுடைய வேலை.
Why shall I think of Krishna as like me, ordinary man? This is the difference between a bhakta and not bhakta.
ஏ நான் கிருஷ்ணரை என்ன போல ஒரு சாதாரண நபரா நினைக்கணும்? இதுதான் ஒரு பக்தனுக்கும் பக்தன் அல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம்.
பக்தனோ that I am insignificant, a small spark of Krishna.
ஒரு பக்தனுக்கு தெரியும் நான் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாதவன், கிருஷ்ணருடைய ஒரு சிறு பொறி தான் நான்.
Krishna is individual person. I am also individual person. But when we consider about his power and my power, I am most insignificant.
கிருஷ்ணர் ஒரு தனி நபர், நானும் ஒரு தனி நபர். ஆனா எப்போ நம்ம கிருஷ்ணருடைய சக்தியை பார்க்கிறோமோ அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இல்லாதவங்க.
This is understanding of Krishna. There is no difficulty.
அதுதான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது. இதுல ஒன்னும் கஷ்டம் கிடையாது.
Simply one must be sincere, not sinful. But a sinful man cannot understand.
வெறுமனே ஒருத்தர் தீவிரமா இருக்கணும், பாவியா இருக்கக்கூடாது. ஆனா பாவியால இதை புரிஞ்சு கொள்ள முடியாது.
The sinful man, he will say, oh, Krishna is also man, I am also man. Why I am not God? He is simply God. No, I am also. I am God. You are God. You are very God.
ஒரு பாவி என்ன சொல்லுவானா, ஓ கிருஷ்ணர் ஒரு ஆளு, நானும் ஒரு ஆளு, நான் ஏன் கடவுள் இல்லை, ஏன் அவர் மட்டும் கடவுளா இருக்கணும்? முடியாது. நானும் கடவுள், நானும் கடவுள், நான் கடவுள், நீ கடவுள், நீ கடவுள், எல்லாம் கடவுள்.
Just like Vivekananda said, why you are searching after God? Don't you see so many gods are loitering in the street?
Vivekananda சொன்ன மாதிரி, ஏன் நீங்க கடவுளை தேடிட்டு இருக்கீங்க? கடவுள்கள் எல்லாம் வீதியில சுத்திட்டு இருக்காங்களே, தெரியல பாருங்க.
This is his God reality. This is his God reality. And he became a big man. He is seeing everyone God.
இதுதான் அந்த ஆளோட கடவுளை உணர்ந்த நிலை. கடவுளை இப்படிதான் உணர்ந்திருக்கார். அவர் பெரிய ஆளாயிட்டார். ஓ அவர் எல்லாத்தையும் கடவுளா பாக்குறாரு.
This foolishness, this rascalism is going on all over the world.
இந்த முட்டாள்தனமும் இந்த அயோக்கியதனமும் உலகம் முழுக்க நடந்துட்டு தான் இருக்கு.
One does not know what is God, what is power of God, what is meant by God. They are accepting some rascal as God.
யார் ஒருத்தருக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாதோ, கடவுளுடைய சக்தி என்னன்னு தெரியாதோ, கடவுள் அப்படின்னா என்னன்னு தெரியாதோ, அவங்க ஏதோ ஒரு அயோக்கியனா கடவுளா ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதானே போயிட்டு இருக்கு.
Another rascal has come. He is also declaring himself God. So it has become very cheap thing.
இன்னொரு அயோக்கியம் வந்திருக்கான், அவனும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறான். இந்த மாதிரி இது ரொம்ப ஒரு மலிவான விஷயமா ஆயிடுச்சு.
But they have no brain to think that I am claiming God. What power I have got?
ஆனா நான் என்ன கடவுள்னு சொல்லிக்கிறேனே, என்கிட்ட என்ன சக்தி இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது.
This is the mystery. Without becoming devotee, the mystery of understanding God is not possible.
அதனால இதுதான் ரகசியம். இந்த ரகசியமானது ஒருத்தர் கடவுளுடைய பக்தன் ஆகாம அவரை புரிஞ்சுக்கிறது சாத்தியம் இல்லை.
Krishna has said in the Bhagavad Gita, how one can know him? Vaktyamam avijanati javana jastami tattva. Only by devotion. Simply.
மேலும் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், எப்படி ஒருத்தர் அவரை தெரிஞ்சுக்கலாம்? பக்தியினால மட்டும்தான்.
He could have said by high topmost knowledge or by yogic process or by acting, becoming a very great karmi worker, one can understand me. No, he has never said.
அவர் சொல்லியிருக்கலாமே, ஒரு பெரிய உயர்ந்த அறிவினால, யோக வழிமுறையினால, அல்லது ஒரு பெரிய கர்மியா நடிக்கிறதுனால, ஒரு பெரிய வேலைக்காரனா ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி இல்லை, அவர் அப்படி சொன்னதே இல்லை.
Never said. So the kormis, gyanis, yogis, they are all rascals. They cannot understand Krishna.
அதனால இந்த கர்மிகள், ஞானிகள், யோகிகள், அவங்க எல்லாருமே அயோக்கியர்கள். அவங்களால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது.
All rascals. Kormi is a third class rascal. The gyanis are second class rascal. And the yogis are first class rascal. That's all.
அவங்க எல்லாம் அயோக்கியர்கள். கர்மிகள் எல்லாம் மூணாம் தரமான அயோக்கியர்கள், ஞானிகள் எல்லாம் இரண்டாம் தரமான அயோக்கியர்கள், யோகிகள் முதல் தரமான அயோக்கியர்கள், அவ்வளவுதான்.
You should understand the so called yogis, they are first class rascal because they do not understand Krishna.
நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த பேரளவில் இருக்கக்கூடிய யோகிகள் எல்லாம் முதல் தரமான அயோக்கியர்கள். ஏன்னா அவங்களால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது.
The gyanis, they are also first, second class rascal.
இந்த ஞானிகள் அவங்க இரண்டாவது தரமான அயோக்கியர்கள்.
Even a big scholar like Dr. Radhakrishnan, he is deformed the meaning of Bhagavad Gita.
டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரியான பெரிய பெரிய அறிஞர்கள் கூட பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை மாத்துறாங்க.
கிருஷ்ணர் சேஸ் மன்மனா பகவத் பக்த மதுஜாஜி மாங்க நமஸ்குரு. You always think this is Krishna consciousness. Manmana, always think of Krishna. About me, Krishna says.
Krishna சொல்றார், நீ எப்பொழுதும் என்னையே நினைச்சிட்டு, இது கிருஷ்ண உணர்வு. எப்பொழுதும் நீ என்னை பற்றியே நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார்.
And they will make meaning that you can say also. Krishna says that you always think of him, you can say also, think of me. This meaning, they are distorting.
அவங்க என்ன அர்த்தம் கொடுக்கறாங்க? கிருஷ்ணர் சொல்றார், என்னையே நினைச்சிட்டு இருங்க அப்படின்னு. நீங்களும் அப்படியே சொல்லுங்க, என்னையே நினைச்சிட்டு இருங்க அப்படின்னு. இந்த அர்த்தத்தை அவங்க மாத்தி சொல்றாங்க.
சோ கிருஷ்ணர் சேஸ் மன்மனா பவமத் பக்த மத்யாதி மாங் நமஸ்கு. And this Dr. Radhakrishnan says, it is not to the Krishna person.
கிருஷ்ணர் சொல்றார், மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்கரு. ஆனா இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றார், அது கிருஷ்ணர் அந்த நபர்கிட்ட கிடையாது.
பிக் ஸ்காலர் டாக்டர் பிலோசபி, ஹி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா.
பெரிய அறிஞர், பட்டம் வாங்கியிருக்காரு தத்துவத்துல, அவரால் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல.
கிருஷ்ணர் சேஸ் டைரக்ட்லி மன்மனா பவ மத் பக்தோ, ஹி இஸ் இன்டர்பிரிட்டிங் இன் டிஃபரண்ட்.
கிருஷ்ணர் நேரடியா சொல்றார், மன்மனா பவ மத் பக்தோ. இவர் வேற மாதிரி மாத்தி சொல்றார்.
Therefore, this word is used here, Rishikesha.
அதனாலதான் இங்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரிஷிகேஷா.
ரிஷிகேஷம் இதம் வாக்கம், ரிஷிகேஷம் ததா வாக்கம் இதமாக மஹிபதே. மஹிபதே, ஓ கிங் சஞ்சாய் வாஸ் அட்ரஸிங் திதராஷ்டிரம்.
சஞ்சய ருத்ராஷ்டிரன மன்னரே அப்படின்னு அழைக்கிறான். அவர் ஒரு மன்னர்.
மஹிபதே ரிஷிகேஷம் கோபித்தஜா, கோபித்தஜா இஸ் நாமினேட்டட். So he said Kapidhaja. Kapidhaja also significant.
அதனால மஹிபதே ரிஷிகேஷம் கபித்வஜா. கபித்வஜான்றது எழுவாய். அவர் சொல்றார் கபித்வஜா. கபித்வஜா கூட இங்க முக்கியமானதுதான்.
கபித்வஜா அர்ஜுன் on his status, just like nowadays also every nation has different types of flags.
இன்னைக்கு கூட ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபட்ட கொடிகள் இருக்கு.
So Arjuna also has his flag on the dhaja. Dhaja means the flag. The flag was on the top of his chariot.
அதனால அர்ஜுனன் கூட அவன் கொடியை வச்சிருந்தான். துவஜா அப்படின்னா கொடி. அந்த கொடியானது ரதத்துக்கு மேல இருந்தது.
And it was marked with Hanuman Vajrangaji.
அந்த கொடியில ஹனுமான் படம் பொறிக்கப்பட்டிருந்தது. வஜ்ராங்கஜி,
வஜ்ராங்கஜி ஹனுமான் who fought for Lord Ramachandra.
ஹனுமான் பகவான் ராமச்சந்திரருக்காக சண்டை போட்டவர்.
He is fighting for Krishna. So he is also following the footsteps of Vajrangaji. Vaishnavism is like that.
அதனால இங்க கிருஷ்ணருக்காக சண்டை போடக்கூடிய இவனும் அர்ஜுனனும் வஜ்ராங்கஜியோட பாதச்சுவடைய பின்பற்றுறான். வைணவம் அப்படின்றது அந்த மாதிரி தான்.
மகாஜனஜீனகதஸ்ய பந்தா வைஷ்ணவ் ஷுட் ஃபாலோ ஹிஸ் ப்ரீவியஸ் மகாஜன் அத்தாரிட்டி. தட் இஸ் வைஷ்ணவிசம்.
வைணவம் அப்படின்னா பூர்வ ஆச்சாரியர்களுடைய பாதச்சோடைய பின்பற்றது, அதிகாரிகளை பின்பற்றது, அதுதான் வைணவம்.
We don't manufacture ideas. We don't commit such as kaila. We simply accept the behavior or the activities of previous achar.
நம்ம கருத்துக்களை நம்மளா உருவாக்குறது இல்ல. நம்ம அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்யறது இல்ல. நம்ம வெறுமனே பூர்வ ஆச்சாரியருடைய செயல்களையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் ஏத்துக்கிறோம். அதுல ஒரு கஷ்டமும் இல்ல, அதுல ஒரு கஷ்டமும் கிடையாது.
சோ இன் தி ஃபைட்டிங் பிரின்சிபல் அர்ஜுன் இஸ் ஃபைட்டிங் ஃபார் கிருஷ்ணா. ஹி இஸ் ஃபாலோயிங் தி ப்ரீவியஸ் ஃபைட்டிங் ஆச்சாரியா ஹனுமான்.
அதனால இங்க போர் அப்படின்னு வரும்போது அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக சண்டை போடுறான். இதுக்கு முந்தின பூர்வ ஆச்சாரியரான ஹனுமானுடைய பாதச்சுவடியை பின்பற்றுறான்.
Therefore he has depicted his flag with Hanuman. The Hanuman ji, Vajranga ji, kindly help me.
அதனாலதான் அவனுடைய கொடியில அந்த ஹனுமானுடைய படம் இருந்தது. வஜ்ராங்கஜி, ஹனுமான் ஜி, எனக்கு உதவி பண்ணுங்க.
This is Vaishnavism.
அதுதான் வைணவம்.
I have come here to fight for Lord Krishna. You fought also for the Lord. Kindly help me. This is the idea. Kapidhaja.
நான் பகவான் கிருஷ்ணருக்காக போர் புரிய வந்திருக்கேன். நீங்களும் அந்த பகவானுக்காக போர் புரிஞ்சிருக்கீங்க. இப்போ எனக்கு உதவி பண்ணுங்க. இதுதான் அந்த கபித்வஜாவோட கருத்து.
சோ any activities of the Vaishnava, they should always pray to the previous acharya. Kindly help me.
அதனால எந்த ஒரு செயல்களா இருந்தாலும், எந்த ஒரு வைஷ்ணவ செயல்களா இருந்தாலும், அவங்க உடனடியா அவங்க பூர்வ ஆச்சாரியர்கிட்ட இருந்து தயவு செய்து உதவி பண்ணுங்க.
This is Vaishnava is always thinking himself helpless. Helpless.
அதுதான் வைஷ்ணவர். வைஷ்ணவா அப்படின்னா அவன் எப்பவுமே இயலாதவனா கருதுறான்.
And begging help from the previous
பூர்வ ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து உதவி வேண்டி யாசகம் கேட்கிறான்.
Just like in Chaitanya Charitamrita you find the author at the end of every chapter ஸ்ரீ ரூப ரகுநாத பதேஜாரே ஆஸ் சைதன்ய சரிதாமித கஹே கிருஷ்ண. His every line he is thinking of ரூப ரகுநாத் previous ஆச்சாரிய.
உதாரணத்துக்கு சைத்தன்ய சரிதாமிரதத்தில் நீங்க பார்க்கலாம், அதனுடைய ஆசிரியர் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய இறுதியிலையும் அவரோட ஒவ்வொரு வரையிலையும் அவர் பூர்வ ஆச்சாரியரான ரூப ரகுநாதர் நினைச்சிட்டே இருக்கார்.
So let me surrender to the Goswami and they will help me how to write.
அதனால இந்த கோஸ்வாமிகள் இடத்துல நான் சரணடைறேன், அவங்க எனக்கு உதவி பண்ணட்டும் எழுதுறதுக்கு.
You cannot write.
உங்களால எழுத முடியாது.
That is not possible.
அது சாத்தியம் இல்லை.
So this is Vaishnava's policy.
இதுதான் வைஷ்ணவனுடைய கொள்கை.
வைஷ்ணவ தாக்கூர் তোমার কুকুর বলিয়া জানহ মূল ভক্তিনাথ ঠাকুরের সাং মাই ডিয়ার বৈষ্ণব ঠাকুর ইউ জাস্ট অ্যাকসেপ্ট মি অ্যাজ এ ডগ.
ভক্তি বিনোদ ঠাকুর পাড়িরকার এনাদ আরমে বৈষ্ণব ঠাকুরারে নিঙ্গ এন উঙ্গলুডিয়ে নায় ஏத்துக்கோங்க.
অ্যাজ এ ডগ ওয়াটস বাই দি ইন্ডিকেশন অফ দি মাস্টার.
নায় এপ্রি ওর এজমানার সলর মাদ্রি নড়ந்துகதோ
He'll give his life. Dog has a good qualification. However, a strong dog may be, when the master orders, he'll give his life. This is dog. Faithful, so faithful to the master.
நாய் உயிரையே கொடுக்கும் அவருக்காக. நாய்க்கு அந்த தகுதி இருக்கு. எவ்வளவுதான் பலமான ஒரு நாயா இருந்தாலும் எப்போ எஜமானர் கட்டளையிடுறாரோ அப்போ அந்த நாய் உயிரையே விடும். அதுதான் நாய். மிகவும் நம்பிக்கையோடு இருக்கு அந்த எஜமானர் இடத்துல.
சோ வைஷ்ணவ் ஠ாக்கூர் பக்திநாத் ஠ாக்கூர் இஸ் பிரேயிங் வைஷ்ணவ ஠ாக்கூர் தோமார குக்கூர் போலியா ஜானஹ மூல் மை டியர் வைஷ்ணவ் ஠ாக்கூர். வைஷ்ணவ் ஠ாக்கூர் மீன்ஸ் குரு. கைண்ட்லி அக்செப்ட் மீ ஆஸ் யுவர் டாக்.
அதனால பக்தி வினோத் தாக்கூர் பிரார்த்தனை பண்றாரு, எனது அருமை வைஷ்ணவ தாக்கூரா, வைஷ்ணவ தாக்கூர் அப்படின்னா குரு, தயவு செய்து என்ன உங்களுடைய ஒரு நாயா ஏற்றுக்கொள்ளுங்க.
அண்ட் ஹி டிஸ்கிரைப்ஸ் ஐ ஃபர்கெட் தி எக்ஸாக்ட் லாங்குவேஜ்.
அவர் எப்படி விளக்குறார் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல, மறந்து போச்சு.
தட் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு ப்ரொடெக்ட்.
நான் எப்பொழுதுமே உங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன்.
As dog keep watch. So I will watch. So nobody can come to disturb.
ஒரு நாய் எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி நான் பாதுகாத்துட்டே இருக்கேன், யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணாத மாதிரி.
And whatever little prasadam you give me, I will be satisfied.
ஏதோ கொஞ்சம் பிரசாதம் நீங்க கொடுத்தீங்கனாலும் அதுல நான் திருப்தி
அடைறேன்.
அதுதான் நாயோட தகுதி.
The master is eating, but the dog will never come. Unless the master gives little morsel, he is satisfied.
எஜமானர் சாப்பிட்டு இருப்பார், அந்த எஜமானர் கூப்பிட்டு கொஞ்சம் உணவு கொடுக்கல அப்படின்னா அந்த நாய் வராது. ஒரு வாய் உணவு கொடுத்தாலும் அது திருப்தி அடைஞ்சிரும்.
This is Vaishnavism. To follow the previous ஆச்சார.
பூர்வ ஆச்சாரியர்களை பின்பற்றது அதுதான் வைணவம்.
மகாஜானாதீன கதா சபந்தா தர்மஸ்த தத்தங் நிஹிதங் குஹாயாம் மகாஜானாதீன கதா தர்க்க பிரதிஷ்ட சுதயோ விபின்யா. தர்க்க, இஃப் யூ ஆர் வெரி கிரேட் லோஜிசியன் யூ கேன் ஆர்கு வை கிருஷ்ணா கேன் பி காட், ஐ கேன் பி காட். பை லாஜிக் யூ மே டிஃபீட் ஏ இக்னோரண்ட் டிவோட்டி.
இப்ப நீங்க பெரிய தர்க்கவாதியா இருந்தா நீங்க வாதம் பண்ணலாம், ஏன் கிருஷ்ணர் கடவுளா இருக்கணும், நான் கடவுளா இருக்கலாமே. இந்த மாதிரியான தர்க்கத்தினால ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய பக்தனை நீ தோற்கடிக்கலாம்.
But Shastra says, by becoming a big logician, You cannot understand transcendental knowledge.
ஆனால் சாஸ்திரம் சொல்லுது, இந்த மாதிரி ஒரு பெரிய தர்க்கவாதியாக இருந்து ஒருத்தர் இந்த உன்னதமான அறிவை புரிந்து கொள்ள முடியாதுன்னு.
Transcendental knowledge you have to understand by submitting. பணிபாத்தேனோ தத்விதி பணிபாத்தேனோ வாஸ்தவ சரண்ய.
உன்னதமான அறிவு எப்படி நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல உன்னை நீ அர்ப்பணிச்சுக்கணும், முதல்ல சரணடையணும்.
தத்விதி, இஃப் யூ வாண்ட் டு நோ திஸ் ட்ரான்சென்டென்டல் சயின்ஸ், then you must fully surrender. This is first qualification.
இந்த உன்னதமான விஞ்ஞானத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீ சரணடையணும், அதுதான் முதல் தகுதி.
தத்விதி பணிபாத்தேனோ பரிப்ரஷ்னேனா சீவயா. Three things. First surrender, then if you cannot understand, then you question. Otherwise you have no right to question from a Vaishnava.
மூணு விஷயங்கள். முதல்ல சரணடையணும், அதன் பிறகு நீங்க புரிஞ்சுக்கலன்னா கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது.
Not that, can you show me God? What qualification you have? You want to see God? Another rascal will say, yes, I will show you God. Come to me, I shall show you God. This is God.
அதை விட்டுட்டு நீ கடவுளை காட்ட முடியுமா? என்ன தகுதி உனக்கு இருக்கு நீ கடவுளை பார்க்கறதுக்கு? இன்னொரு அயோக்கியம் வந்து சொல்லுவான், நான் உனக்கு கடவுளை காட்டுறேன், என்கிட்ட வா, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு.
One rascal is inquired, can you show me God? And the big rascal says, yes, come to me alone, I shall show you. This business is going.
ஒரு அயோக்கியம் விசாரிக்கிறான், நீ கடவுளை காட்ட முடியுமா? இன்னொரு பெரிய அயோக்கியம் சொல்றான், ஆமா, என்கிட்ட வா, என்கிட்ட மட்டும் வா, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன். அந்த வியாபாரம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு.
God seeing is so cheap thing that any rascal comes, can you show me God? And another rascal says, yes, come to me in the evening, I shall show you.
கடவுளை பார்க்கறதுன்றது அவ்வளவு மலிவானதா போச்சு. ஒரு அயோக்கியம் வந்து கடவுளை காட்ட முடியுமான்னு கேக்குறான், இன்னொரு அயோக்கியம் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வா, நான் உனக்கு காட்டுறேன்.
That means if he is a foolish rascal, then he will show him something magic and he will understand, I have seen God. That's all. Finish.
அப்படின்னா இந்த முட்டாள்தனமான அயோக்கியம் எதையாவது ஒரு வித்தையை காட்டுவான், இவன் புரிஞ்சுக்கும், ஓ, நான் கடவுளை பார்த்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
God saying business is finished. And he comes after God saying he is the same. The same rascal. What improvement you have seen God, what improvement you have met. God seeing is so difficult, so cheap thing.
கடவுளை பார்க்கறதுன்ற அந்த வேலை அதோட முடிஞ்சு போயிடுது. கடவுளை பார்த்துட்டு வந்து அவன் அப்படியே தான் இருக்கான், அதே யோக்கியனாக தான் இருக்கான். என்ன உன்னிடத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? நீ கடவுளை பார்த்துருக்க, எதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க? கடவுளை பார்க்கறது அவ்வளவு மலிவான விஷயமா? இல்லை.
ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இஃப் வி ஆக்சுவலி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அண்டர்ஸ்டாண்டிங்,
அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உண்மையிலேயே நாம் புரிஞ்சுக்கணுன்றதுல விருப்பம் இருக்கு அப்படின்னா,
மனுஷானாம், இட் இஸ் நாட் சோ ஈஸி. இது பகவத்கீதா ஃபைன், மனுஷானாம் சஹசிரேஷு கொஸ்டின் ஜததி சித்தை, அவுட் ஆஃப் மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பர்சன் கொஸ்டின் ஜததி சித்தை, ஒன் பர்சன் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டட் ஹவு டு மேக் ஹிஸ் லைஃப் சக்சஸ்ஃபுல்.
மனுஷானாம், இது அவ்வளவு சுலபமானதில்லை. பகவத்கீதையில நீங்க அதை பார்க்கலாம், லட்சக்கணக்கான நபர்கள் ஒருத்தர் தான் அவருடைய வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக்குறதுன்றதுல விருப்பமுடையவரா இருக்கார்.
They do not know what is successful life. They simply know how to work like hogs and dogs. Day and night working.
ஏன்னா வெற்றிகரமான வாழ்க்கைன்னா என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வெறுமனே ஒரு நாய போலவும் பன்றியை போலவும் ராத்திரி பகல உழைக்க தான் தெரியும்.
And what is the goal of life? The sense gratification.
வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? புலன் திருப்தி.
Just like the hogs. Hogs will find day and night finding out where is true. And you will eat.
பன்றிகள் மாதிரி பன்றிகள் பாருங்க, ராத்திரி பகல தேடிக்கிட்டே இருக்கும், மலம் எங்க இருக்கு, மலம் எங்க இருக்கு, அப்புறம் அதை சாப்பிடும்.
And as soon as the hogs become very fatty, because they eat actually very substantial. The stool is chemically very substantial food. It contains hypophosphites. The doctor said, I do not know whether they have tested.
அந்த பன்றிகள் அந்த மலத்தை சாப்பிட்ட உடனே ரொம்ப குண்டாயிடும். ஏன்னா அது சாப்பிட்ற அந்த மலமானது சக்தி வாய்ந்ததா இருக்கு. ரசாயன ரீதியா அதுல ஹைட்ரோபோஸ்பைட்ஸ் இருக்கு. இதை மருத்துவர்கள் சொல்றாங்க. அவங்க ருசிச்சு பார்த்தாங்களான்றது எனக்கு தெரியாது.
But they taste it actually. When they taste in laboratory, they taste. I know that.
ஆனா அவங்க ருசிச்சு பார்த்திருக்காங்க உண்மையிலே. எப்போ அவங்க பரிசோதனை கூடத்தில் சோதனை பண்றாங்களோ அப்போ அவங்க அதை ருசிக்கிறாங்க. எனக்கு அது தெரியும்.
They taste it. They have to taste it. Because their laboratory chemical examination means the symptoms has to be written. The characteristics.
அவங்க ருசிக்கிறாங்க. அவங்க ருசிச்சு ஆகணும். சோதனை கூடத்தில் சோதனை பண்றாங்க அப்படின்னா அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்றது அவங்க எழுதி ஆகணும்.
Just like potassium cyanide, they have not tested. Because as soon as you taste, you'll die.
The potassium cyanide is there. That's why they don't eat it. Why? You will die if you eat it.
So, chemical analysis means one has to test to find out the
characteristics. That's why when you eat it, you will eat it. You will eat it.
So, this I've seen. Man, one doctor friend, he was keeping one dysentery stool in a plate. So, in his table, I saw.
அதை நான் பார்த்திருக்கேன். என்னுடைய மருத்துவ நண்பர் ஒருத்தர், அவர் பேதியான மலத்தை ஒரு பிளேட்ல வச்சு தன்னுடைய டேபிள் மேல வச்சிருந்தார். நான் பார்த்தேன்.
What is this, doctor? He saw it is to be tested. It is dysentery stool.
மருத்துவர், என்ன இது? அவர் சொன்னார், ஓ இது சோதனைக்காக இருக்கு, பேதியான மலம்.
So they test it. They have to.
அவங்க ருசிக்கிறாங்க. அவங்க செஞ்சாகணும்.
They take fish.
அவங்க மீன் சாப்பிடுறாங்க.
Everyone medical man know.
மருத்துவ துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும்.
So this hog's business is to eat stool and as soon as he gets fatty, then sex.
இந்த பன்றியோட வேலை மலம் சாப்பிடுறது. அதை சாப்பிட்டு குண்டான உடனே பாலுற வச்சுக்கிறது.
And that sex has no discrimination. You will see, hogs, he does not care whether mother, sister or any daughter, it doesn't matter. So this is hog civilization.
அந்த பாலுறவுல எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்க பார்க்கலாம், பன்றிகள் அது தன்னுடைய தாயா, தன்னுடைய சகோதரியா, தன்னுடைய மகளா, அதை பத்தியெல்லாம் அது கவலைப்படுறதே கிடையாது. அதனால இது பன்றிகளோட நாகரிகம்.
சிம்பிளி ஈட்டிங் அண்ட் கெட்டிங் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி சென்சஸ் அண்ட் லைட்.
வெறுமனே சாப்பிடுறது, சாப்பிடுறதுனால கொஞ்சம் சக்தி கிடைச்ச உடனே அந்த புலங்களை அனுபவிக்கிறது.
திஸ் ஹியூமன் லைஃப் இஸ் நாட் மேட் ஃபார் தட் பர்பஸ்.
இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது இந்த நோக்கத்துக்கானது அல்ல.
தேர்ஃபோர் இட் இஸ் சே தட் ஏ பர்சன் விதவுட் God consciousness, Krishna consciousness, he is no better than these dogs and hogs. That's all. This is our conclusion.
அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தர் கடவுள் உணர்வு இல்லாம இருக்காங்களோ, கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்காங்களோ, அவங்க ஒரு பன்றிகளை விட நாய்களை விட மேலானவங்க இல்ல. அவ்வளவுதான். இதுதான் எங்களோட முடிவு.
We don't give any formal respect. Of course we have to give because we are in this world.
நாங்க சடங்கு மாதிரி எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கறது கிடையாது. நம்ம இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கோம், நாம கொடுத்துதான் ஆகணும்.
பட் அட் ஹார்ட் வி கேனாட் கிவ் ரெஸ்பெக்ட் டு எ பர்சன் ஹூ ஹேஸ் நாட் எனி சென்ஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். வி கேனாட் கிவ்.
ஆனா மனப்பூர்வமா யாரோ ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு பற்றி எந்த ஒரு கருத்தும் இல்லாம இருக்காரோ, அவருக்கு மரியாதை கொடுக்க முடியாது, எங்களால கொடுக்க முடியாது.
Who is going to give any respect to the dogs and hogs?
ஏன்னா நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் யாரு போய் மரியாதை கொடுப்பாங்க?
சபீர் பராஹ உஷ்ட கரை சமஸ்தூத புருஷ பசு. Therefore, Jiva Goswami has commented on this verse. If somebody says that this Mr. such and such, this doctor such and such, he is respected by so many people, and you are saying that he is a rascal, what is this?
அதனாலதான் ஜீவ கோஸ்வாமி இந்த பதத்துக்கான வியாகரணத்துல சொல்லியிருக்கார். இப்போ ஒருத்தர் வந்து இவர் என்னார் என்னார், இவர் டாக்டர், இவர் என்னார் என்னார், இவர் இந்த மாதிரி நிறைய மக்களால மரியாதை செலுத்தப்படுறவர், ஆனா நீங்க சொல்றீங்க அவர் அயோக்கியன், என்ன இது?
So Jiva Goswami says that this man who is respected by, he is respected by whom? He is respected by this class of men, dogs, hogs, camel and asses.
அதனால ஜீவ கோஸ்வாமி சொல்றார், இந்த மரியாதைக்குரிய இந்த நபர் யாரால மரியாதை கொடுக்கப்படுறார், அவர் மரியாதை கொடுக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் பன்றிகளும் நாய்களும் ஒட்டகம் கழுதை இந்த மாதிரி மக்களால மரியாதை கொடுக்கப்படுறாங்க.
So he is a big pashu.
அப்படினா அவர் ஒரு பெரிய மிருகம்.
Just like the lion. Lion is respected by in the forest by dogs, hogs, camel and asses and other animals. Because lion is the king of the animals.
ஒரு சிங்கம் மாதிரி, சிங்கம் காட்டுக்குள்ள நாய்களால பன்றிகளால கழுதுகளால ஒட்டகங்களால மரியாதை கொடுக்கப்படுது. ஏன்னா சிங்கம் மிருகங்களோட ராஜா.
But does it mean because he is designated as the king of animal, it has got any use?
ஆனா அதுக்காக மிருகங்களுடைய ராஜா அப்படின்ற பட்டம் இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
Has it got any use for any purpose?
அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
Similarly, these political leaders, they may be lion, but who respects them? These dogs, hogs, camels and asses, that's all. He may be a big animal, but he is animal.
அதே மாதிரிதான் இந்த அரசியல் தலைவர்கள் பெரிய சிங்கமா இருக்கலாம், ஆனா யார் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க? இந்த நாய்களும் பன்றிகளும் ஒட்டகங்களும் கழுதுகளும் அவ்வளவுதான். அவர் பெரிய மிருகமா இருக்கலாம், ஆனா அவர் மிருகம்.
No better than a big animal, that's all. And other animals, praises. Dogs, hogs, camels.
பெரிய மிருகத்தை விட ஒண்ணு மேல கிடையாது, அவ்வளவுதான். மற்ற மிருகங்கள் எல்லாம் புகழது, நாய்கள், பன்றிகள், ஒட்டகங்கள்.
Every word in the Srimad Bhagavatam we have to.
நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும்
describe. Why? Especially these animals have been selected. Dogs, hogs, camel and asses.
நாம இதை விளக்கி இருக்கோம். ஏன் இந்த மிருகங்கள் குறிப்பா இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? நாய்கள், பன்றிகள், ஒட்டகங்கள் மற்றும் கழுதுகள். இந்த இடத்திலிருந்து ஸ்ரீல பிரபுபாதரனுடைய பதிவு செய்யப்பட்ட குரல் இல்லை, ஆனால் பக்தி வேதாந்தா வேத பேசிலிருந்து இதற்கு ஒரு நாய் அவனுடைய எஜமானருக்கு மிகவும் நன்றியுடையதாக இருக்கு. எஜமானருக்காக அந்த நாய் நிறைய அபராதங்களை பண்ணும். ஏன்னா அந்த நாய்க்கு தெரியும், இந்த எஜமானர் எனக்கு உணவு கொடுக்கிறார். உங்கள் நாட்டில் நீங்கள் ஒரு வீட்டு முன்னாடி கடந்து போனீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நாய் குலைக்கும், அது குலைச்சிட்டே இருக்கும், பா பா பா, ஏன் என் வீட்டு முன்னாடி போறீங்க? இதுதான் அபராதம் செய்கிறது, தேவையில்லாமல் அபராதம் பண்ணுறது. அதனால் நாயோட வேலை ஒரு பக்கம் நன்றியோடு இருக்கிறது, இன்னொரு பக்கம் வெறுமனே அபராதம் செஞ்சிட்டே இருக்கிறது, தேவையில்லாம மக்களை பயப்படுத்துறது. பாருங்க, தேவையில்லாம அந்த நாயோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா எப்பொழுதும் எஜமானரை தேடிட்டே இருக்கும். ஒரு நல்ல எஜமானரை அது கண்டுபிடிக்கல அப்படின்னா அது ஒரு தெரு நாயா இருந்துட்டு இருக்கும். அதுக்குன்னு இடம் எதுவும் இருக்காது, அதுக்குன்னு எந்த இடமும் இருக்காது, அது போதுமான உணவு கிடைக்காது, ரொம்ப மெலிஞ்சு போய் ஒல்லி ஆயிடும், அப்படியே வீதியிலே சுத்திட்டு இருக்கும். அதனால் நாயின்றது எஜமானரை கண்டுபிடிக்கணும். சூத்ரன் மாதிரி, சூத்ரன் ஒரு எஜமானர் அவனுக்கு தேவையானதை கொடுக்குறவரை கண்டுபிடிக்கல அப்படின்னா அவனுடைய கல்வி எல்லாம் பிரயோஜனம் இல்லாததாகிடுது. இன்றைய காலகட்டத்தில் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கணும் அப்படின்னா அவங்க சூத்ரர்கள். எந்த ஒரு எஜமானரை கண்டுபிடிக்காம அவனுடைய கல்விக்கு மதிப்பில்லை. அதனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? கலவ் சூத்ர சம்பவ கலவ், இந்த யுகத்தில் எல்லாமே சூத்திரர்கள். ஏன்னா எஜமானர் இல்லாமல் அவனால் வாழக்கூட முடியாது. தேவையானதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு எஜமானன் இருந்தாகணும். ஆனால் வேத கலாச்சாரத்தில் பிராமணா, க்ஷத்ரியா, வைசியா அவங்க எந்த ஒரு வேலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க பட்டினியில் கூட இறந்து போவாங்க, குறிப்பாக பிராமண. அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பிராமணன். எப்படியோ அவன் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கான், பொருளாதார ரீதியாக ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா அவன் ஒரு க்ஷத்ரியனுடைய நிலையோ அல்லது வைஷ்ணனுடைய நிலையோ ஏற்றுக்குவான். ஆனால் சூத்திரனுடைய நிலையே கிடையாது. அது ஒரு நாய்த்தனமானது. இது ரொம்ப அறிவுறுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால தான் முன்னெல்லாம் பிராமண அப்படின்னா யார் ஒருத்தர்கிட்டருந்து வேலை வாங்கிக்கிறாரோ அப்போது அவர் பிராமண சமுதாயத்திலிருந்து நிராகரிக்கப்படுறார். உயர்ந்த பிராமண குலத்தை சேர்ந்தவங்க, சரஸ்வத பிராமணன், ரொம்ப பணக்காரங்க. ஆனால் ரெண்டு சகோதரர்களும் இஸ்லாமியருடைய அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. உடனடியாக பிராமண சமுதாயத்திலிருந்து அவங்கள நிராகரிச்சிட்டாங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த பிராமண சமுதாயம் அவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருந்தது. வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தாக்கூர் குடும்பம் கல்கத்தாவில், ரவீந்திரநாத் தாக்கூர், அவங்களும் பிராமணர்கள் தான். ஆனால் நமக்கு தெரியும், நம்ம குழந்த பருவத்தில் அவங்களும் பிராமண குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களும் வேலை தேடி போனாங்க. அதனால் இதுதான் வேத கொள்கைகள். அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா பிராமண யார்கிட்ட இருந்தும் எந்த வேலையும் வாங்கிக்க மாட்டான், அது எதிரானது. அதே மாதிரி புகழ் வாய்ந்த ஒரு சில கருத்துக்கள் கிருஷ்ணரை சார்ந்து இருந்தான். அதனால தான் அவனால் வெற்றி அடைய முடிஞ்சுது. நீ செய், ஒரு க்ஷத்ரியனாக நடந்துக்கோ, அதை விட்டுட்டு க்ஷத்ரியன் வந்து ஒரு பிராமணனா ஒரு பிச்சை எடுக்கிறவனா கூடாது. ஒரு க்ஷத்ரியன் பிச்சை எடுக்கக்கூடாது, அல்லது பிராமணனை வைசியன் ஆக முடியாது. இதுதான் உண்மையான ஜாதி முறை. ஒரு செருப்பு தைக்கிறவனா வேலை பார்த்துட்டு அதே சமயத்தில் பிராமணன் ஆகிறதுன்றது அனுமதிக்கப்படுறது கிடையாது. முன்னெல்லாம் ஒரு ராஜா பிராமணர்கள் பிராமணர்களாக நடந்துக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்பார். அப்படி இல்லைன்னா அது நிறுத்தப்படும், அப்போ அவர் வேலை பார்க்குறதா அடையாளம் காணப்படும். அதுதான் ஒரு ராஜாவோட கடமை. எல்லாரும் அவங்கவுங்களுடைய தொழிலை செய்கிறாங்களான்றத பார்க்குறது, இதுதான் ராஜாவோட கடமை. எல்லாருக்கும் வேலை இருக்கணும். ஒரு பிராமணன் ஒரு பிராமணனாக வேலை பார்க்கணும், ஒரு க்ஷத்ரியன் ஒரு க்ஷத்ரியனாக வேலை பார்க்கணும், ஒரு வைசியன் ஒரு வைசியனாக வேலை பார்க்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிராமணன் வேலை பார்க்குறான், ஒரு சேவகனா, ஒரு சூத்திரனா, ஆனால் அவன் பிராமணன் அப்படி இல்லை. இது வந்து ஆசுரிக்கு வர்ணாசிரமம், வர்ணாசிரமம். ஆனால் இந்த யுகத்தில் ஒரு பூரணமான ஒரு வர்ணாசிரமம் சாத்தியம் இல்லை. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுக்கும் ரமானந்த ராய்க்கும் இடையில் உரையாடல் நடந்தபோது வாழ்க்கையினுடைய பூரணத்துவத்தை எப்படி அடையணும்னு கேட்டபோது ரமணந்த ராய் முதல்ல மேற்கோள் காட்டின பதமானது விஷ்ணு புராணத்திலிருந்து, வர்ணாசிரமாச்சாரவத புருஷேன பரப்புமான் விஷ்ணுர் ஆராத்யதே பும்சாம் நான்யத்தோஷ காரணம் அப்படின்னா, எப்போ மனித சமுதாயம் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுதோ, பிராமணா, க்ஷத்ரியா, வைசியா, சூத்ர, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, இது வேத நாகரிகம். இந்த பிரிவுகள் இல்லாமல் நாகரிகம் என்றது கிடையாது, அவர்கள் மிருகங்கள் தான். அதனால தான் அவர் இந்த பதத்தை மேற்கோள் காட்டினார், வர்ணாசிரமாச்சாரவத்தை புருஷேன பரப்புமான். இப்போ ஒருத்தர் வர்ணாசிரம கொள்கையை பின்பற்றுறார் அப்படின்னா அவர் கடவுள் விஷ்ணுவை வழிபடுறார். ஏன்னா மொத்த வாழ்க்கையும் விஷ்ணுவை வழிபடுறதுக்காக தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நாகரிகத்தில் அவங்களுக்கு அது தெரியறதில்லை. நத்தே விது ஸ்வார்த்த கதேகம் விஷ்ணு, அவங்களுக்கு தெரியறதில்லை. அயோக்கியர்கள். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? வாழ்க்கையினுடைய குறிக்கோள் வைஷ்ணவன் ஆகணும், விஷ்ணுவுடைய சேவகன். அதனால தான் இங்கே இந்த ரிஷிகேஷன்ற அந்த குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் தான் வழிகாட்டி. ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனன் வைஷ்ணவ கொள்கைகளை ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சிட்டு இருந்தான். அதனால தான் அவன் ரிஷிகேஷர்கிட்ட இருந்து விசாரித்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ரிஷிகேஷர் அவர் வழிகாட்டுவார். சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் ச. அர்ஜுனனுக்கு இது தெரிஞ்சிருந்தது. அதனால தான் இங்கே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு நாள் கூட இந்த ரிஷிகேஷ வார்த்தை இருந்தது. மேலும் பக்தி அப்படின்னாவே ரிஷிகேஷரை திருப்திப்படுத்துறது. அதுதான் பக்தி. ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சத்தை. இது ஒரு எளிமையான வரையறை. பக்தினா ரிஷிகேன ரிஷிகேஷம். ரிஷிகா அப்படின்னா புலன்கள். உங்களுக்கு கைகள், கால்கள், கண்கள், காதுகள், இந்த மாதிரி வேறுபட்ட புலன்கள் இருக்கிற மாதிரி. எப்போ உங்களுடைய இந்த புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறீங்களோ அப்போ நீங்கள் பக்தர்களாக இருங்க, அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கை பக்குவமாயிடுது. வெறுமனே கோயிலில் நல்லா அலங்கரிக்கப்பட்ட அந்த கிருஷ்ணரை பாருங்க, அது பக்தி. நல்ல பதார்த்தங்களை கிருஷ்ணருக்காக சமைங்க, அது பக்தி. கிருஷ்ணருடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க, அது பக்தி. இந்த விதத்தில் எல்லா புலன்களையும் நம்ம உபயோகப்படுத்த முடியும். நம்முடைய கரங்களை பூக்கள் பறிக்கிறதுக்காகவும் கோயிலை சுத்தப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தலாம். நமக்கு கல்வி இல்லை அப்படின்னா, அறியாமையில் இருக்கோம்னா அது அவசியம் இல்லை. வெறுமனே உங்களுடைய புலன்களை ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம், அப்போ நீங்கள் பக்குவமாயிடுறீங்க. உங்களுக்கு உங்களுடைய புலன்கள் இருக்கு, அந்த புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துங்க, அப்போ நீங்கள் பக்குவமாயிடுறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பெரிய பெரிய வான உயிர கட்டடங்கள் வேணும், ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கணும், ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். வெறுமனே உங்களுக்கு உங்களுடைய புலன்கள் இருக்கு, அந்த புலன்களை கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துங்க, உங்கள் வாழ்க்கை பக்குவமாயிடுது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.